நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கால்நடை வளர்ப்பவர்கள் பயன்பெறும் வரை ஒரு சில செய்திகளை உங்கள் முன்னிலையில் கூற இருக்கிறேன். கால்நடை பெரும்பாலும் பார்த்தோம்னா வைக்கோல், தட்டை போன்ற விவசாய உபப்பொருட்களை தான் தீவனத்திற்கு நம்பியுள்ளன. வறட்சி, வெள்ளம் மற்றும் புயல் போன்ற இயற்கை சீற்றத்தின் போது தீவனப் பொருட்கள் வந்து கிடைப்பது ரொம்ப அரிதாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் வந்து மரபுசாரா தீவனப் பொருட்களை தீவனமாக பயன்படுத்த விவசாயிகள் முன்வர வேண்டும். எனினும் பெரும்பாலான மரபுசாரா தீவனப் பொருட்களில் நச்சுப் பொருட்கள் உள்ளன, எனவே அவற்றை கால்நடைகள் விரும்பி உண்ணுவதில்லை. இதனால் தாது உப்புகள், உயிர் சத்துக்கள் சரியான அளவில் கிடைப்பதில்லை. இதை நிவர்த்தி செய்ய வந்து தாது உப்பு வைட்டமின் கலவைகளை மாடுகளுக்கு 30-50 கிராம் வரையும், ஆடுகளுக்கு 5-10 கிராம் வரையும் தினமும் அளிக்கலாம். அல்லது அடர் தீவனத்தில் வந்து 2 விழுக்காடு தாது உப்பு கலவையை சேர்க்கலாம். வறட்சி காலங்களில் பார்த்தோம்னா வழக்கமாக பயன்படுத்தப்படும் தீவனப் பொருட்களும் கிடைக்காத சமயங்களில் குறைந்த விலையில் அருகாமையில் கிடைக்கக்கூடிய மரபுசாரா தீவனப் பொருட்களை தீவனமாக பயன்படுத்துவதை பற்றி காணப்போகிறோம். கரும்பு தொகை. தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் வந்து கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது. அறுவடை காலங்களில் வந்து கரும்பு தொகை பெருமளவில் கிடைக்கின்றது. இந்த கரும்பு தொகையை விவசாயிகள் பொதுவாக வயல்வெளிகளில் வைத்து எரித்து விடுகின்றனர். இதனால் அவை வீணாக போகின்றன. இதில் 2 விழுக்காடு வந்து செரிமான புரதமும் மற்றும் 50 விழுக்காடு மொத்த செரிமான சத்துக்களும் அடங்கியுள்ளன இந்த கரும்பு தொகையில். கரும்பு தொகையை வந்து கால்நடைகளுக்கு பிரதான தீவனமாக பயன்படுத்தும் போது புரதம், சுண்ணாம்பு சத்துக்களை சேர்த்து அளிக்க வேண்டும். தேவைக்கு போக மீதமுள்ள கரும்பு தொகையை ஊறுகாய்ப்புள்ளாக மாற்றி சேமித்து வைக்கலாம். கரும்பு தொகையை வந்து தீவனமாக பயன்படுத்துவதால் மாடுகளின் உடல் நலமோ அல்லது இனப்பெருக்கத்திறனோ பாதிக்கப்படுவதில்லை. இப்போ கரும்பு தொகை வந்து மாடு மற்றும் ஆடுகளுக்கு கொடுக்கும் அளவு என்னென்னு பார்த்தோம்னா, மாடுகளுக்கு வந்து 15-20 கிலோ வரையும் வந்து கரும்பு தொகை கொடுக்கலாம். ஆடுகளுக்கு பார்த்தோம்னா 1-2 கிலோ வரையும் கொடுக்கலாம். அடுத்தது வந்து கரும்பு சர்க்கரை தூளை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து புரதம் குறைவாகவும் நார்பொருட்கள் அதிகமாகவும் உள்ளன. கரும்பு சர்க்கரை தூளை கால்நடைகள் அப்படியே உண்ணாது. இத்தூளை வந்து 4 விழுக்காடு யூரியா கரைசலில், 30 விழுக்காடு ஈரப்பதத்தில் 3 வாரங்கள் காற்று புகா வண்ணம் வைத்திருந்து பிறகு வந்து கால்நடைகளுக்கு வந்து தீவனமாக அளிக்க வேண்டும். மேலும் சர்க்கரை பாகு, யூரியா, உப்பு, தாது உப்பு கலவை ஆகியவைகளை சேர்த்து தீவனக்கட்டிகள் தயாரிக்கவும் கரும்பு சர்க்கரை தூளை வந்து பயன்படுத்தலாம். யூரியா, சர்க்கரை பாகு, தாது உப்பு வச்சு கட்டி. சர்க்கரை பாகு, யூரியா, தாது உப்பு, தவிடு, சுண்ணாம்புத்தூள் ஆகியவற்றை கொண்டு தீவனக்கட்டிகளை தயாரிக்கலாம். இக்கட்டிகளை எளிதாக தேவையான இடத்திற்கு குறைந்த செலவில் எடுத்து செல்ல முடியும். சர்க்கரை பாகுடன் தவிடு சேர்த்து இனிப்பு தவிடு தயாரித்து மாடுகள் ஆடுகளுக்கு அளிக்கலாம். ஈஸ்ட் கழிவுப் பொருட்கள். இது எரிசாராய உற்பத்தி ஆலைகளில் கழிவாக கிடைக்கக்கூடியது. இதில் மண், தாது உப்புகள் அதிகம் இருப்பதால் அதிக அளவில் மாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. கழிவை வந்து சில நாள்களுக்கு குளியல் அல்லது தொட்டியில் சேமித்து வைத்தால் மண், மணல் போன்றவை அடியில் தங்கிடும். மேல்பகுதியை கால்நடைகளின் உலர் தீவனத்தின் மீது தெளித்து சுவையை அதிகரிக்க பயன்படுத்தலாம். அடுத்ததாக வந்து மரவள்ளி இலையினால் என்ன பயன் பார்க்க போகிறோம். மரவள்ளி இலை வந்து தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வந்து அறுவடை காலங்களில் அதிகமாக கிடைக்கிது. மரவள்ளி இலையில் வந்து புரதம், சுண்ணாம்பு மற்றும் தாது உப்புகள் வந்து அதிகம் உள்ளன. உலர்த்திய இலைகளை கால்நடைகளுக்கு அளிப்பதால் நச்சு ஏற்படாது. மரவள்ளி தோல் அல்லது மரவள்ளி பட்டை, இதில் வந்து பார்த்தோம்னா 3 விழுக்காடு புரதம் உள்ளது. நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறது. ஈரத்தோலில் வந்து ஹைட்ரோசைனிக் அமிலம் உள்ளதால் உலர்த்திய மரவள்ளி தோலை வந்து மாடுகளுக்கு 4-3-5 கிலோ வரையும், ஆடுகளுக்கு 1/2 கிலோ வரையும் தீவனமாக அளிக்கலாம். அல்லது கலப்பு தீவனத்தில் 30 விழுக்காடு வரை சேர்க்கலாம். மரவள்ளி திப்பி, இதில் 4 விழுக்காடு புரதமும் 30 விழுக்காடு நார்பொருட்களும் அடங்கியுள்ளன. ஈரத்திப்பியை 3-5 கிலோ வரை கால்நடைகளுக்கு அளிக்கலாம். அல்லது உலர்த்திய திப்பியை 30 விழுக்காடு வரை கலப்பு தீவனத்தில் சேர்க்கலாம். புளியங்கொட்டை தூள். தோல் நீக்கிய புளியங்கொட்டை தூளில் 12 விழுக்காடு செரிமான புரதமும், 65 விழுக்காடு மொத்த செரிமான சத்துக்களும் உள்ளது. இத்தூளை 1.5 கிலோ வீதம் கால்நடைகளுக்கு அளிக்கலாம். அல்லது கலப்பு தீவனத்தில் 30 விழுக்காடு வரை சேர்க்கலாம். மாம்பழத்தோல், இதில் சர்க்கரை, நார்ச்சத்து அதிகம் உள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தோம்னா மாம்பழக்கூழ் ஆலைகள்லாம் நிறைய இருக்குது. அதிலிருந்து நிறையா மாம்பழத்தோல் மற்றும் மாம்பழக்கொட்டையில் உள்ள தூள்லாம் அதிகமாக கிடைக்குது. மாம்பழத்தோலில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருப்பதனால அதை மரவள்ளி திப்பி அல்லது தவிட்டுடன் வந்து 40:60 என்ற விகிதத்தில் கலந்து வேலில் உலர வைக்கலாம் அல்லது ஊறுகாய்ப்புல் தயாரிக்கவும் இதனை பயன்படுத்தலாம். மாங்கொட்டைத்தூள். மாங்கொட்டைத்தூளில் வந்து பார்த்தோம்னா 6 விழுக்காடு பிரதமும் 75 விழுக்காடு எரிசக்தியும் உள்ளது. அதில் டானிக் அமிலம் அதிகம் இருப்பதால் கால்நடை தீவனத்தில் அதிக அளவில் உபயோகிக்க முடிவதில்லை. எனினும் கால்நடைகளின் கலப்பு தீவனத்தில் வந்து 30 விழுக்காடு வரையும் சேர்க்கலாம். வேப்பம் புண்ணாக்கு. இதில் புரதம் வந்து அதிகம் உள்ளது. வேப்பம் புண்ணாக்கு கசப்பு சுவை கொண்டதால் கால்நடைகள் விரும்பி உண்ணுவதில்லை. எனினும் கால்நடைகளின் அடர்த்தீவனத்தில் 20 விழுக்காடு வரை சேர்க்கலாம். இதில் சில நச்சுப்பொருட்கள் உள்ளதால் இனவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் கால்நடைகளுக்கு இது உகந்தது இல்லை. கறிவேல்காய். இதில் 6 விழுக்காடு செரிமான புரதமும் மற்றும் 60 விழுக்காடு மொத்த செரிமான சத்துகள் உள்ளன. ஆடுகள் இதனை விரும்பி உண்ணும். இதை கலப்பு தீவனத்தில் 30 விழுக்காடு வரை சேர்க்கலாம். பருத்திக்கொட்டை உமி. இது பருத்தி ஆலைகளிலிருந்து உபப்பொருளாக கிடைக்கிறது. இதில் 35-45 விழுக்காடு வரை செல்லுலோஸ், 15-20 விழுக்காடு வரை லிக்னின் உள்ளது. இதில் சத்துகள் குறைவு. இருந்த போதிலும் கறவை மாடுகளுக்கு தினமும் 2-3 கிலோ வரை தண்ணீர் ஊறவித்து அளிக்கலாம். பருப்பு பொட்டு அல்லது குருணை. உளுந்து, பாசிப்பயிறு, துவரம்பருப்பு ஆகியவற்றை சுத்திகரிக்கும் போது உபப்பொருளாக குருணை கிடைக்கின்றது. இதில் புரதம் நார்ச்சத்து அதிகம். இதை 1-2 கிலோ வரை கால்நடைகளுக்கு அளிக்கலாம் அல்லது கலப்பு தீவனத்தில் 20 விழுக்காடு வரை சேர்க்கலாம். மக்காச்சோள தவிடு. இத்தவிடு குளுக்கோஸ் தயாரிக்கும் தொழிற்சாலையிலிருந்து கிடைக்கிறது. 10-20 கிலோ வரை ஈரப்பதத்துடன் கூடிய தவிட்டை மாடுகளுக்கு வந்து கொடுக்கலாம். இல்லைனா மற்ற உலர்பொருட்களுடன் சேர்த்து வந்து வெயிலில் உலர்த்திய பின் வந்து சேமித்து வைத்து அதன் பின் மாடுகளுக்கு கொடுக்கலாம். சோளப்பூட்டை. சோளம், மக்காச்சோளம், கம்பு, ராகி போன்ற தானியங்களை பிரித்தெடுத்த பிறகு உபப்பொருளாக பூட்டை கிடைக்கிறது. இதை வந்து தண்ணீர் தெளித்து ஈரமாக்கிய பின் கால்நடைகளுக்கு அளிக்கலாம். முந்திரி பருப்பு கழிவு. இதில் வந்து 9 விழுக்காடு புரதமும் மற்றும் 70 விழுக்காடு எரிசக்தியும் உள்ளது. இதை வந்து 20-30 விழுக்காடு வரை கலப்பு தீவனத்தில் சேர்த்து கால்நடைகளுக்கு அளிக்கலாம். காகித கழிவு. இதில் செல்லுலோஸ் அதிகமாக உள்ளது, அதாவது 70 விழுக்காடு வரை செல்லுலோஸ் உள்ளது. 6 கிலோ மசித்த காகித கழிவுடன் 4 கிலோ சர்க்கரை பாகு, உப்பு 50 கிராம், தாது உப்பு கலவை 50 கிராம் சேர்த்து கொடுத்தால் மாடுகளுக்கு போதுமானதாக இருக்கும். நீர்ப்பூங்கோரை. இது கழிவு நீர் தேங்கியுள்ள இடங்களில் வளர்கிறது. இதில் 2 விழுக்காடு புரதமும் 65 விழுக்காடு எரிசக்தியும் உள்ளது. 10-15 கிலோ வரை ஈரத்துடன் கூடிய பூங்கோரையை மாடுகளுக்கு அளிக்கலாம். புரதம் மற்றும் சுண்ணாம்பு சத்து உள்ள தீவனப்பொருட்களுடன் சேர்த்து இதனை வந்து அளிக்க வேண்டும். அதிக அளவில் கொடுத்தால் வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது, எனவே குறைந்த அளவில் மட்டுமே இதனை பயன்படுத்த வேண்டும். வாழை இலை. அறுவடை காலங்களில் பார்த்தோம்னா வாழை இலை வந்து அதிக அளவில் கிடைக்கிறது. அதிகம் கொடுத்தால் சீரணத்தன்மை குறைவதால் கால்நடைகளுக்கு வந்து குறைந்த அளவில் கொடுக்க வேண்டும். வாழை மர கிழங்கு. இதில் பார்த்தோம்னா 5 விழுக்காடு செரிமான புரதமும் 70 விழுக்காடு எரிசக்தியும் உள்ளது. கால்நடைகளுக்கு 4-20-25 கிலோ வரை வந்து தீவனமாக இதனை அளிக்கலாம். இதில் வந்து எரிசக்தி அதிகமாக உள்ளது, புரதம் வந்து மிக குறைந்த அளவிலே உள்ளது. அடுத்து வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தீவன வகையில் என்னென்ன மரம் புல் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தீவன மர மற்றும் புல் வகைகள். ஃபஸ்ட்டு வந்து வேப்ப இலை. வறட்சியை தாங்கி வருடம் முழுவதும் பசுமையுடன் காணப்படும் மரங்களில் வேம்பும் ஒன்று. வேப்ப இலை வந்து கசப்பாக இருப்பதால் வந்து கால்நடைகள் விரும்பி உண்பதில்லை. எனினும் நாளடைவில் போக போக வந்து கால்நடைகள் வந்து உண்ண பழகிக்கொள்ளும். இதில் வந்து புரதம் மற்றும் தாது உப்புகள் வந்து அதிக அளவில் உள்ளன. இப்போ வந்து எவ்வளவு அளவு வந்து வேப்ப இலை வந்து மாடுகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். மாடுகளுக்கு வந்து 5-20 கிலோ வரையும் ஆடுகளுக்கு வந்து 2-3 கிலோ வரையும் வந்து வேப்ப இலையை கொடுக்கலாம். புளிய மர இலை. இதில் வந்து புரத சத்து வந்து அதிகமாக இருக்கும். ஆடு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் புளிய இலையை. எனினும் வந்து அளவாகவே தான் கொடுக்க வேண்டும். மாடுகளுக்கு 5-10 கிலோ வரை வந்து புளிய இலையை கொடுக்கலாம். ஆடுகளுக்கு வந்து 1-2 கிலோ வரையும் வந்து கொடுக்கலாம். சுபாப்புல் இலை. இதில் வந்து 20 விழுக்காடு வந்து புரதச்சத்து உள்ளது. கால்நடைகள் வந்து விரும்பி உண்ணக்கூடிய இலை வந்து சுபாப்புல். எனினும் மைமோசின் என்னும் நச்சு உள்ளதால் வந்து அதிக அளவில் வந்து இதனை கால்நடைகளுக்கு உணவாக கொடுக்கக்கூடாது. எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 5-7 கிலோ வரையும் ஆடுகளுக்கும் 1-2 கிலோ வரை வந்து ஆடுகளுக்கு கொடுத்தா உகந்ததாக இருக்கும். ஊங்கில் இலை. இதில் 10 விழுக்காடு புரதமும் மற்றும் 60 விழுக்காடு எரிசக்தியும் உள்ளது. கால்நடைகளுக்கு அளவுக்கு அதிகமாக வந்து மூங்கில் இலையை கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடிய அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5-10 கிலோ வரையும் ஆடுகளுக்கு வந்து 1-2 கிலோ வரையும் வந்து கொடுத்தா உகந்ததாக இருக்கும். கிளைரிசிடியா இலைகள். கிளைரிசிடியாவில் பார்த்தோம்னா 20-30 விழுக்காடு வரை வந்து புரதச்சத்து இருக்குது. மற்ற பசுத்தீவனங்களுடன் சேர்த்தும் இதனை வந்து அழிக்கலாம், இல்லைன்னா தனியாகவும் கொடுக்கலாம். கிளைரிசிடியா வந்து மாடுகளுக்கு வந்து 10 முதல் 15 கிலோ வரையும், ஆடுகளுக்கு வந்து 1 முதல் 2 கிலோ வரையும் வந்து கொடுக்கலாம். வாகை மர இலை, இதில் 5 விழுக்காடு புரதமும் 40 விழுக்காடு எரிசக்தியும் உள்ளது. உலர்ந்த இலையில் நார்ப்பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து மாடுகளுக்கு கொடுக்க அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 முதல் 7 கிலோ வரையும் மாடுகளுக்கும், ஆடுகளுக்கு வந்து 1 முதல் 2 கிலோ வரையும் கொடுக்கலாம். மற்ற மர இலைகள் மல்பரி, வாதநாராயணன், உதியன், மரமல்லி போன்ற மற்ற மர இலைகளையும் வந்து தீவனமாக வந்து கால்நடைகளுக்கு அளிக்கலாம். அடுத்த புற்கள் கொல்கட்டை புல் வந்து, இது ரொம்ப வறட்சியை வந்து தாங்கி வளரக்கூடிய புல். இது வந்து இந்த காங்கயம் தாராபுரம் பகுதிகளில் வந்து அதிகமாக காணப்படுது. இது வந்து முயல் மசால், தட்டைப்பயிறு போன்ற வேர் முடிச்சு கொண்ட தீவன பயிர்களுடன் 3:1 என்ற விகிதத்தில் வந்து இதனை சேர்த்து கொடுக்கலாம். மரபுசார தீவனங்களை கால்நடைகளுக்கு சேர்ப்பதன் மூலம் தீவன பற்றாக்குறையை குறைக்கலாம். தீவனத்திற்கு ஆகும் செலவினையும் இவற்றின் மூலம் குறைக்க இயலும்.
கேட்டிங்களா நேயர்களே, இதுவரைக்கும் நம்ம பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவி தாரா அவங்க இந்த வறட்சி காலத்தில் கால்நடைகளுக்கான தீவன பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான மரபு சாராத தீவனங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், அதை எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், இப்படி நிறைய விவரங்கள் சொன்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி மாறுபட்ட அணுகுமுறைகள் கொண்டவராக இருந்தால் உங்களுடைய அனுபவங்களை நம்ம வானொலி நிலையத்துக்கு வந்து மற்ற நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய அந்த வித்தியாசமான அனுபவங்கள் மற்ற உழவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதற்கான தொலைபேசி எண் 0422-243-1055. மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். அதற்கான முகவரி DEE@TNAU.AC.IN.